அன்பு உறவுகளே, இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்முடைய உடல் நலம் தொடர்பான நிகழ்ச்சியாகும். மருத்துவ ஆலோசனை நிகழ்ச்சியாக இதனை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நம்மோடு இங்கு கலந்துரையாடுவதற்கு கலியகத்திலே நம்முடைய நோர்வே பெர்கன் மண்ணிலே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியிலே ஈடுபட்டு வரும் திரு கண்ணபிரான் அமிர்தலிங்கம் அவர்கள் நம்முடைய கலியகத்திலே இன்று வந்திருக்கின்றார். இன்று பல முக்கிய விடயங்கள் பற்றி நாங்கள் ஆலோசிக்கவிருக்கின்றோம். வணக்கம் கண்ணபிரான் அவர்களே.
வணக்கம் ஜூலியஸ் அவர்களே.
நாங்கள் இன்றைக்கு இந்த மருத்துவ நிகழ்ச்சியிலே உண்மையில் முதலில் நான் மிக முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்கள் மத்தியிலே இந்த உடல் நலம் தொடர்பான, இந்த வருத்தங்கள் தொடர்பான மிக அடிப்படையான விடயங்கள் பல தெரியாமல் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் உங்களை நாங்கள் இந்த வானொலி ஊடாக, எங்களுடைய இணையதளங்கள் ஊடாக உங்களுடைய ஆலோசனைகளை கொடுக்கலாம் என்று விளைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமாக எங்களை மிகவும் பாதித்திருக்கின்ற மிக கொடுமையான ஒரு வருத்தம் ஒன்று, புற்றுநோய், அதாவது கேன்சர். கேன்சர் தொடர்பான அடிப்படை விடயங்களை பற்றி உங்களிடத்திலே கேட்கலாம் என விளைகின்றோம். புற்றுநோய் கேன்சர் என்றால் என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
ஆமாம், புற்றுநோய் என்பது வந்து பரவலாக உலகம் எங்கும் நடக்கிற ஒரு நோய். ஏராளமான மக்கள் அதால் இறந்து கொண்டிருக்கணும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த புற்றுநோயை பற்றி அல்ல கேன்சரை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொண்டு தருவதை கேட்டு. புற்றுநோய் என்பது வந்து இந்த உடம்பில் இருக்கிற உடம்பு வந்து கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலங்கள் வந்து வளமையாக ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு காயம் ஏற்பட்டால் உடம்புல, அதாவது தோல்லையோ அல்லது உடலில் இருக்கிற அங்கங்கள் உறுப்புகள் காயம் ஏற்படும் போது அந்த காயத்தை திருத்துறதுக்கு அந்த கலங்கள் வந்து பிரிவடைஞ்சு உடைவை அல்லது சிதைவை வந்து திருத்துறதுக்கு தொழிற்படுது. அப்படி செய்யல வந்து அந்த கலங்கள் வந்து பிரிவடைஞ்சு சரியான கலங்கள் வந்த பிறகு அது நிறுத்திக் கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த கலங்கள் தங்களுக்குள்ளேயே வந்து சமீட்சைகளை காட்டி தங்களை தொழிற்பாடு முடிவடைஞ்சவனை வந்து அது நிற்கணும். அப்படி நிக்காட்டி அது தொடர்ந்து பிரிவடைஞ்சு கொண்டு போகல வந்து அதுதான் சொல்ற புற்றுநோயான்னு சொல்லி. அதாவது வந்து கலங்கள் பிரிவடைஞ்சு தங்களோட தொழிற்பாடை நிப்பாட்டாமல் தொடர்ந்து பிரிவடைஞ்சு கொண்டு போய் அந்த உறுப்பை பழுதாக்குறத மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பிலே இருந்து வெளியேயும் பரவுறது, வெளியிலையும் பரவுறது. அப்ப அது வந்து உடம்புல வந்து அங்கத்தை அந்த உறுப்பை சுற்றி இருக்கிற இடத்தை மட்டும் பாதிக்காமல் தூர பரவி, அதாவது குருதியாலையும் நிணநீராலையும் தூர பரவி மற்ற அங்கங்களையும் வந்து பாதிக்கிறது. இதுதான் வளமையான புற்றுநோயான் சொல்றது.
இது உடலிலே எல்லா இடங்களிலேயுமே வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறார்.
ஆமாம், இதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சில சில பிரிவாக நாங்கள் பிரிக்கலாம். முதலாவது வந்து தோல் அல்லது வந்து உடம்புல இருக்க அங்குகளில் உட்சுவர், அதுல இந்த வார சொல்ற வந்து கேன்சர்னு சொல்றது, கேன்சர்னு சொல்றது. அதே மாதிரி உங்களோட அந்த உறுப்புகளுக்கு இடையில இருக்கிற அந்த இணைக்கிற இழையங்கள் அல்லது வந்து தசைகள் அல்லது வந்து கொழுப்பு கொழுப்பு இளையம் அதுகள் இருந்து வாழ சொல்றது சாக்கோமான்னு சொல்றது. இன்னொரு வகையானது இன்னொரு வகையான கேன்சர் சொல்றது வந்து குருதியிலேருந்து வாழது, குருதியிலேருந்து வாழ புற்றுநோய் சொல்றது வந்து லியூகேமியான்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, லியூகேமியான்னு இங்கிலீஷ் சொல்லுவார்கள். அல்லது நிணநீரிலேருந்து வாழது வந்து லிம்போமான்னு சொல்லுவார்கள். இதை தவிர நரம்பு இளையங்கள்லேருந்து வாழ புற்றுநோயும் அது இன்னொரு விதமான புற்றுநோய். அது வந்து மூளையில் வரலாம், முன்னாண்டில் வரலாம், உடம்புல பிறந்திருக்கிற நரம்புகளையும் வரலாம். இதை தவிர கண்ணுக்குள்ளே வரலாம்.
உண்மையில் இதனால் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்பொழுது கூடிக்கொண்டு போகிறது உலகம் பூராகவும். இது எதனால் ஏற்படுகிறது, அதற்கான காரணங்கள் ஏதாவது தெரியுமா இந்த மருத்துவ உலகத்துக்கு?
ஆமாம், இந்த புற்றுநோயை பற்றிய ஆராய்ச்சி பரவலாக உலகம் முழுக்க நடந்து வருகிறது. இதன் பலனாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கலங்கில் இருக்கிற டிஎன்ஏன்னு சொல்லுவார்கள் பரம்பரை அழகு, அது பாதிக்கப்படுறதால தான் இந்த கலங்கள் வந்து தங்களது தொழிற்பாட்டை செய்ய முடியாமல் இருக்கிறது. அதாவது வந்து இந்த கலங்கள் பிரியறதுக்கு வந்து டிஎன்ஏ என்ற அந்த பரம்பரை அழகு தான் காரணம். அந்த பரம்பரை அழகில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துன்னு சொன்னால், அதாவது வந்து இந்த பரம்பரை அழகுலேருந்து ஒரு 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 சின்ன பகுதி வெளியேற்றப்பட்டால் அல்லது ஒரு ஒரு பகுதி இன்னொரு இடத்துக்கு பாய்ந்தால், அதாவது வந்து இந்த டிஎன்ஏல வந்து அதன் அமைப்பு வந்து பாதிக்கப்பட்டால், அது எப்படி பாதிக்கப்படும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு வந்து இப்போ புகைப்பிடித்தல் வந்து பல வருடங்களாக புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து இந்த டிஎன்ஏக்கில் பாதிப்படைக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி மேலதிகமாக மது அருந்துகிறது மருந்து அந்த அதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது காரணமாக இருக்கின்றது. இதை தவிர வைரஸ் என்று குறிப்பிட்ட ஒரு பாக்டீரியா மாதிரி இன்னொரு வகையை சேர்ந்த வைரஸ் என்ற கிருமி, அதாலேயும் சில அங்கங்கள் பாதிக்கப்பட்டு இறுதியாக புற்றுநோய் வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் என்று சொல்லப்படுறது, அது வந்து லிவர் அதாவது வந்து லிவர் என்ற லிவரில் கேன்சர் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. மற்றும் இன்னொரு வைரஸ் ஒன்று இருக்கிறது ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் என்று சொல்கிறது, அது வந்து பெண்கள் இந்த இனப்பெருக்க உறுப்பில் வந்து கேன்சரை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ இது வந்து இந்த ரெண்டு கடைசியாக சொன்ன ரெண்டு விஷயங்களும் வந்து வைரஸால வைரஸ் என்ற கிருமியால் அவைகளுக்கு வந்து அந்த புற்றுநோய் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதை தவிர உணவு வகைகள், அதாவது வந்து மக்கள் உட்கொள்கிற உணவு வகைகளையும் ஒரு பாதிப்பு இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் இந்த சிவப்பு இறைச்சின்னு சொல்லப்படுறது, மாட்டு இறைச்சி அல்லது ஆட்டிறைச்சி அல்லது அது ரெண்டும் தான் இந்த ரெண்டு வகையான இறைச்சிகள் வந்து குடல் புற்றுநோயை உண்டாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி இப்போ இறுதியாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அதாவது வந்து இந்த இறைச்சி வந்து பதப்படுத்துகிற விதம், அதாவது பதப்படுத்துகிற விதம் கூட உப்புகள் சேர்க்கிறது அல்லது வந்து அதில் புகையிடுறது, இந்த இறைச்சிகளை புகையிட்டு விற்கிறது, அப்படியான இறைச்சிகள் வந்து இந்த புற்றுநோயை கொண்டு வரலாம் என்று சந்தேகப்படுகிறது.
இந்த இடத்துல வந்து நாங்கள் அந்த இறைச்சியை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க?
அவர்கள் என்ன சொல்றார்கள் சொன்னால், இந்த இறைச்சியை சாப்பிடாமிறது நல்லமன்னு சொல்றார்கள். சிவப்பு இறைச்சியை அமெரிக்காவிலே வந்து எஃப்டிஏ என்ற அமைப்பு வந்து புத்திமதி ஒன்று சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், இதை நீங்க குறைச்சி சாப்பிட்றது நல்லமன்னு சொல்லி துண்டா நீங்க சாப்பிடாம விட வேண்டியில்ல, ஆனால் குறைச்சி சாப்பிட்றத வந்து நல்ல மண்டு அதை சொல்லிடலாம். மேலும் அந்த இறைச்சிகளை வந்து சாப்பிடக்கல வந்து அதை வந்து பதப்பட்ட இறைச்சிகளை வந்து தவிர்க்கிறது நல்ல மண்டு குறிப்பிடணும். அவைகள்
இதற்கான அறிகுறிகள் என்ன? இப்ப சில பேருக்கு ஒவ்வொரு வகையான கேன்சர் இருக்கிறது, அது நம்முடைய சமூகத்திலும் வந்திருக்கிறது. அவர்களுக்கு சில பேருக்கு காய்ச்சல் அடிக்கடி வருகிறது, அந்த காய்ச்சலுக்கான மருந்தை பாராசெட்டமோல் அப்படியான மருந்தை எடுத்து விட்டு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், என்ன அறிகுறி என்று தெரியாமல் இருக்கிறது எங்களுக்கு.
இதை வந்து நாங்கள் ரெண்டு பிரிவாக எடுக்கலாம். அதாவது வந்து இப்போ ஒரு இடத்துல புற்றுநோய் வரும் என்று சொன்னால், அந்த புற்றுநோயில் வந்து அந்த இடத்துக்குரிய அறிகுறிகள், மற்றது வந்து சாதாரண அறிகுறிகள், அதாவது அந்த இடத்துக்கு சம்பந்தமில்லாத சாதாரணமாக உடம்புல வரக்கூடிய அறிகுறிகள் ரெண்டு விதமாக நாங்கள் பிரிக்கலாம். இப்போ நான் முதலாவதாக வந்து அந்த சாதாரணமாக வர அறிகுறிகளை நான் சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுடைய உடல் நிறை குறைஞ்சு கொண்டு போகணும்னு சொன்னால், அதாவது வந்து நீங்கள் இவ்வளோதான் சாப்பிட்டாலும் அந்த உடல் நிறை வந்து ஒரு நிலையாக இல்லாமல் குறைஞ்சு கொண்டு போகிறது, அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறது, காய்ச்சல் குணம் உங்களோட உடம்புல தென்படுறது, அதாவது வந்து உங்களுக்கு பெரிய காய்ச்சல் இல்லாமல் ஒரு ஒரு குறைஞ்ச அளவில் வந்து ஒரு காய்ச்சல் தன்மை உடம்புல ஒரு தென்படுற அந்த தன்மை, இதுகள் வந்து கனகாலமாக இருக்கும், அதாவது வந்து மாதக்கணக்கில் இருக்கணும். இன்னொன்று வந்து இழப்பு, சரியான இழப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக இழப்பாக இருக்கிறது. என்னத்தை தான் நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லா நித்தோன்னாலும் இழப்பாக இருக்கிற தன்மை. இப்ப இதுகள் இந்த இந்த மூன்று விஷயங்களும் வந்து இருந்துன்னு சொன்னால் நீங்க உங்களோட மருத்துவர்கிட்ட போய் அதை ஆலோசிச்சு என்ன காரணம்னு சொல்லி அறிகிறது நல்லா. இப்ப இதுகள் வந்து உங்களுக்கு குறிப்பாக ஒரு ஒரு புற்றுநோய் என்று சொல்லி நீங்க யோசிக்க மாட்டீங்க ஒரு தரம். ஆனபடியால் அதை வந்து அப்படி மாத கணக்கில் இருக்கைகளில் வந்து இப்படியான அறிவுகள் இருக்கைகளில் வந்து நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி அது என்னன்னு சொல்லி நீங்கள் ஒரு பரிசோதிச்சு பார்க்கணும் நல்லம். இதை விட இப்போ புற்றுநோய் எங்கே எங்கே இருக்குன்றதோ அந்த இடத்துக்கு ஏற்ற அறிகுறிகளை பற்றி இப்போ நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது வந்து கட்டி இலங்கை இருந்த உடம்புல கட்டின்னு சொல்லிக்கல வந்து இப்போ உடம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டி வந்து தென்படும் அல்லது அந்த கட்டியை வந்து நீங்கள் தற்செயலாக வந்து நீங்கள் கையால் உணரக்கூடும். அப்போ அந்த கட்டி வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது என்றதை நீங்கள் அறிவோம். அதாவது வந்து கட்டியல் வந்து ரெண்டு விதமான கட்டிகள் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று தான் நாங்கள் புற்றுநோய்னு சொல்கிறது, மற்றது வந்து புற்றுநோய் அல்லாத கட்டி. அது வந்து எப்பவும் வந்து அதோட வளர்ச்சி வந்து குறைவாக தான் இருக்கும், மெதுவாக தான் நடக்கும். அப்போ வந்து கன ஆழம் எடுக்கும் அந்த கட்டியலில். இப்போ புற்றுநோய் இல்லாத கட்டியல் வந்து கன ஆழமாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது கன ஆழமாக இருந்தாலும் கூட அதை வந்து மருத்துவரை நாடி அந்த கட்டி என்ன கட்டி என்றதை வந்து நீங்கள் அறிய வேண்டும். இப்போ புற்றுநோய் கட்டின்னு சொன்னால் அது வந்து விரைவில் வளர்ந்து கொண்டு போகும். மற்றது அதால் அறிகுறிகளும் அதாவது வேறு அறிகுறிகளும் வரும். அதாவது வந்து வலி வரலாம் அல்லது வந்து ரத்தம் வரலாம் புற்றுநோய் கட்டின்னு சொன்னால். மற்றது வந்து கட்டி எண்ணிக்கையில் வந்து இப்போ கழுத்தில் உங்களோட தைராய்டு சுரப்பு இருக்கிற அந்த இடத்துல வந்து கட்டி இருந்துன்னு சொன்னால் அதையும் ஒரு மருத்துவரை நாடி நீங்கள் ஆலோசனை எடுக்கணும். இதை தவிர உங்களோட நிலநீர் கணுக்கள் இருக்குது கழுத்தில், அதுகள் வீங்கினாலும் அதுகளையும் கவனம் எடுக்க வேண்டும். இதை தவிர மற்றது காலுக்கிடையில் அதாவது வயிற்று அடிப்பாகம் மற்ற ரெண்டு காலம் இடையில இருக்கிற பழங்கள் பகுதிகளையும் வந்து நிர்ணயம் கணக்கில் வீங்கலாம். இப்போ அந்த அதுகளையும் வந்து அவதானிக்க வேண்டும். இதை தவிர ஆண்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் விதப்பாய் மற்ற பெண்களை பொறுத்தவரையில் வந்து அவைக்கு வந்து இன்னும் கட்டிகள் இருந்துன்னு சொன்னார் அடிப்பாகத்தில், அதுலேயும் வந்து அவதானமாக இருக்கணும். இது கட்டி உடம்புல கட்டிகள் இருந்தால் அது எப்படி நீங்கள் அணுகணுமென்றதுக்காக தான் இந்த அறிவுரை. இதை தவிர இப்போ உங்களுக்கு வந்து இருமேக்கில் கனகாலமாக நீங்கள் இருமுறைங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருமுறைங்க, கடைசி ஆறு மாதமும் இன்னும் உங்களுக்கு இருமல் போகவில்லை, இருமேக்கில் வந்து ரத்தமும் சேர்ந்து போகுதுன்னு சொன்னால் அது வந்து கட்டாயம் நீங்கள் மருத்துவ அணுக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அது என்னன்னு சொன்னால் அது வந்து நுரையீரல் இருக்கிற ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். அது உங்களோட மெலம் கழிக்கும் போது அதில் ஏதாவது குருதி இருந்ததுன்னு சொன்னால் அல்லது மெலம் வந்து கருப்பு நிறமாக இருந்ததுன்னு சொன்னால் இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூன்று கிழமை அல்ல நாலு கிழமை தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் அது வந்து கட்டாயம் பரிசோதிக்கப்பட விஷயமாக நான் அமையும்னு நினைக்கிறேன். மற்றது வந்து மெலம் வந்து கருப்பாக போகிறது காரணத்துக்கு வந்து சாப்பாடு வகையிலையும் தாங்கி இருக்குது, ப்ளூபெரிஸ்ன்னு சொல்லுவார்கள் அல்லது இந்த இரும்பு சத்து இல்லை இரும்பு சத்து என்றால் அயன் டேப்லெட்ஸ் அது பாவை காக்களுக்கு வந்து அது மெலம் வந்து கருப்பாக போகும். ஆனபடியால் அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் வந்து கருப்பாக இருந்துன்னு சொன்னால் அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். சிறுநீர் கழிக்கையில் வந்து சிறுநீரில் வந்து ரத்தம் இருந்தால் அது ஒரு அறிகுறி, அதாவது வந்து சிறுநீர் உறுதியில் உறுப்பில் வந்து இந்த புற்றுநோய் இருக்கலாம். கழுத்துக்களே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதாவது சாப்பாடு விழுங்குற கஷ்டங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் ஒரு தொடர்ந்து கனகாலமாக இருக்கும்னு சொன்னால் அதுவும் ஒரு புற்றுநோய்க்கான அறிகுறி. இதை தவிர தோலில் இருக்கிற தோல்லையும் வந்து புற்றுநோய் வரலாம். தோலில் வர புற்றுநோய்கள் வந்து அநேகமாக வந்து அந்த மெலனோமா என்று சொல்லப்படுற ஒரு புற்றுநோய், அது அநேகமாக வந்து இந்த ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு தான் கூட வாருது. எங்களோட மற்ற நாட்டுக்காரருக்கு அதாவது ஆசியா கண்டத்தையும் ஆப்பிரிக்கா கண்டத்திலையும் இருக்கிற மனிதருக்கு வந்து இந்த புற்றுநோய் வருவது குறைவு. என்று சொன்னால் இந்த தோலில் வந்து இந்த மெலனின் என்ற அந்த ஒரு பிக்மென்ட் கூட இருக்கிறபடியால் அது வந்து இந்த புற்றுநோயை வராமல் தடுத்து கொள்ளுது. மற்றது இந்த உணவு கால்வாயில் வர சில புற்றுநோய்க்கான சில அறிகுறிகள் என்னன்னு சொன்னால், கூட வாயு தன்மை இருக்கிறது, கூட வாயு வந்து உங்களோட உடல் உங்களோட உணவு கால்வாயில் இருக்கிறது, மற்றது வந்து பூரா மலம் வந்து மாறுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் கட்டியாக போகும், ஒரு நேரத்தில் தண்ணியாக போகும், அப்படியான ஒரு நிலைமை வந்து கென ஆழமாக இருக்கும்னு சொன்னால் அதுவும் அதையும் இருக்க ஆராய வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு உண்டு. மற்றது இந்த தோளில் இருக்கிற சில காயங்கள் வந்து ஆராட்டி கென ஆழமாக தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் அது வந்து ஒரு புற்றுநோய்க்கான அறுவை. மற்றும்படி உங்களுக்கு ஒரு ஒரு உடம்புல ஏதாவது இடத்துல வந்து வலி தொடர்ந்து இருக்குமானால், அந்த வலி வந்து உங்களோட மருந்துகளால் போக்க இல்லாமல் தொடர்ந்து மாத கணக்கில் இருக்குமென்று சொன்னால், அது அந்த வலி என்னத்தால் ஏற்படுறன்னு சொல்லி அதுக்கும் மருத்துவனால வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அது வந்து ஒரு புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். கனகாலமாக இருமல் இருந்ததுன்னு சொன்னால், இருமல் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 6 மாசமாக இருமல் இருக்குமென்று சொன்னால், சாதாரண வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் வந்து 6 கிழமைக்கு வந்து அந்த இருமல் இருக்கலாம். அதபடியால் அது பாதகமான பிரச்சனை இல்லை. ஆனால் 6 மாசமாக தொடர்ந்து இருக்கும்னு சொன்னால் என்ன என்ன மருந்து மெடுத்தது மாறாட்டி அது மேற்கொண்டு ஆராயவனும். மற்றது ஹோஸ்ட்னஸ்ன்னு சொல்கிறார், அதாவது வந்து குரல் வந்து மாறிட்டேன்னு சொன்னால், குரல் மாறி குரல் சில நேரங்களில் அலர்ச்சி வரைக்கல இன்ஃபெக்ஷன் வரைக்கல அலர்ச்சி வரைக்கல வந்து குரல் வந்து மாறலாம். ஆனால் இன்ஃபெக்ஷன் போயிக்கல வந்து அந்த குரல் திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும். அப்படியும் அது மாறாமல் தொடர்ந்து குறைவாக ஹோஸ்னஸ் சொல்றதும் தொடர்ந்து அப்படியே இருக்கும்னு சொன்னால், அடைப்பான குரல் அப்படி இருக்கும்னு சொன்னால், இப்போ ஒரு 2-3 மாசமாக இருக்கும்னு சொன்னால் அதையும் அதுவும் ஒரு அறிகுறியாக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, பெண்கள் பலருக்கு மார்பு புற்றுநோய் வந்ததை நான் அவதானித்திருக்கிறேன், அவர்கள் எப்படி அதை பார்க்கணும்? சிலர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கின்ற, சிலர் அதை வளர விட்டு விட்டு வருகிறார்கள், அது சாதாரண இது என்று. அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து?
இந்த இந்த பெண்களுக்கு வர இந்த மார்பகத்தில் வர புற்றுநோய் வந்து இப்போ கூட அதிகரித்து கொண்டு வருது. அதுக்கு இந்த பொம்பளைகள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், தாங்களே தங்களோட மார்பகத்தை வந்து பரிசோதிக்கிறார், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை. அதாவது வந்து குளிக்கும் போது அது இலகுவாக செய்து கொள்ளலாம், அதாவது வந்து சோப் பாவிக்கிறது மூலம் அந்த அந்த பரிசோதனை வந்து இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது தங்களோட மார்பகத்தையே தாங்களே பரிசோதிச்சு பார்க்கணும். பரிசோதி பார்க்கல வந்து ஏதாவது வித்தியாசமாக தென்படுதாண்டு, ஏதாவது வந்து கட்டியல் மாதிரி தென்படுதா, அல்லது இப்போ புற்றுநோய் நிலையத்தில் வந்து பெருசாக நோய் இருக்காது, வலி என்றது இருக்காது, ஆனால் ஒரு அசாதாரணமான ஒரு தடிப்பு அல்ல கட்டி மாதிரி இருக்கலாம். அப்படி என்ன தென்பட்டுன்னு சொன்னால், மற்றும் அது மட்டும் இல்லாமல் கமக்கட்டில் வந்து என்ன ஏதாவது வந்து கட்டியில் இருக்காண்டும் அதையும் பரிசோதிச்சு பார்க்கலாம். இப்போ இது வந்து தாங்களே தங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முயற்சி. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அடிக்கடியாக செய்கிறத வந்து இந்த கட்டி வந்துன்னு சொன்னால், அதை கூடிய விரைவில் அதை கண்டுபிடிச்சிடும்னு சொன்னால், அதுக்கேற்ற மருந்து செய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் கூடிய இருக்கு எங்களுக்கு. மற்றது வந்து அவங்க குடும்பத்தில் வந்து யாருக்காவது இந்த புற்றுநோய் இருந்தது அழிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. இப்போ பெரம்பையில் இருந்துன்னு சொன்னால் அவைகளுக்கும் அந்த அந்த புற்றுநோய் வாழறதுக்குரிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட புற்றுநோய் இருக்கிறது, BRCN என்று சொல்லப்படுற ஒரு ஒரு பெரம்பரை அழகு ஜெனட்டிக் மார்க்கர்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அந்த அப்படி ஒரு ஜெனரிக் டெஸ்ட் செய்து அதை கண்டுபிடிப்பினம் அப்படியான ஒரு புற்றுநோய் இருக்கும்னு சொன்னால், அது வந்து பரம்பரையாக போகிற ஒரு புற்றுநோய். அப்படியான புற்றுநோய் இருக்கும் பட்சத்தில் வந்து அவையில் வந்து மருத்துவ ஆலோசனை நாடணும். இன்னொன்று இப்ப மார்பில் வந்து இந்த தோல் இருக்கிற மார்பு தோல் இருக்கிற ஏதாவது மேட்டங்கள் இருந்ததுன்னு சொன்னா இருக்கங்கள் அல்லது வந்து மார்பகத்தில் இருந்து கசிவுகள் இரத்த கசிவுகள் வெளியில வந்துன்னு சொன்னா இல்லை தோல்ல ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னா அதுகளை போய் மருத்துவர்கிட்ட நீங்க உதவி நாடணும்.
இந்த இந்த புற்றுநோயை வருவதை தடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நேரத்தோடு இவர்கள் அவதானமாக இருந்தால் நேரத்தோடு கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடித்தால் அவர்களை
காப்பாற்றலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கிரீனிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு பரிசோதனை ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வந்து அவைகள் வந்து ஒவ்வொரு விஷம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க அவையில் கூப்பிடணும். கூப்பிட்டு மெமோகிராஃபின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு கதிர்வீச்சு பரிசோதனையால் மார்பகங்களை பார்த்து அதுக்கு இன்னும் சந்தேகத்துக்குரிய மாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அல்ட்ராசவுண்ட் என்ற இன்னொரு கருவியால் பரிசோதித்து அதில் எந்த ஒரு ஒரு அதில் எந்த ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்பினோம். டெஸ்ட் ஒன்று எடுத்து அது அது புற்றுநோய் இல்லையென்றதை அவர்கள் உறுதிப்படுத்தினோம். அப்போ இந்த ஸ்க்ரீனிங் என்ற இந்த மெமோகிராஃபி என்ற இந்த ஸ்க்ரீனிங் அந்த ப்ரோக்ராம் வந்து இப்படியான நாட்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் அதை வந்து புறக்கணிக்காமல் உங்களுக்கு அந்த நாட்டிலேயே ஒரு 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 சிஸ்டம் ஒன்று இருக்குது, அவைகள் வந்து கடிதம் மூலம் உங்களுக்கு அறிவிப்பினோம் நீங்கள் இந்த இதை போய் செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ அது குறிப்பிட்ட வயசுக்கெலாம் நான் செய்யணும், அது வந்து ஞாபகம் இல்லை அந்த
50 வயதுலேருந்து
65 வயசுக்குள்ளதான் நீங்கள் செய்யணும். அப்போ அதுவும் ஒரு நல்ல விஷயம். நீங்கள்
சிலர் 40 வயதிலேயே தொடங்குவார்கள் இல்லையா?
அது அவர்கள் வந்து இப்ப குடும்பத்தில் ஒரு யாருக்கு புற்றுநோய் வந்திருந்தால் அவர்கள் வந்து குறைஞ்ச வயசுலேயே அவதானிக்கணும். எல்லாம் மருத்துவ நாடி அந்த அதுக்கேற்ற பரிசோதனை செய்யறது நல்லா.
அண்மையிலே ஒரு நோர்வேஜிய வானொலியிலே ஒரு முக்கியமான இந்த இப்படியான நிகழ்ச்சி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதிலே வந்து ஒரு மருத்துவர் ஒரு ஆள் சொன்னார், புள்ளி விவரத்தின்படி நோர்வேயில கிட்டத்தட்ட 80% பெண்கள் மார்பு புற்றுநோயிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த மம்மோகிராபி பரீட்சையினால்தான் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்றால் அதிலே மிக நேரத்துடனேயே தெரிய வருகிறதால் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார். இந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் நாங்கள் நம்முடைய மக்களை பலர் அந்த நீங்கள் சொன்னது போல அந்த கடிதம் வருகிறது அதை அசட்டையாக ரெக்லாமவுடன் வீசிவிட்டு இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். நம்முடைய வீடுகளிலே இந்த இடத்தில்தான் பெண்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். தங்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அவர்கள் அதனை பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களே தங்களுடைய மருத்துவரிடம் கேட்டு அதை செய்யலாம் என்று நினைக்கின்றனர். அடுத்து இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன? அதை ஏற்கனவே நீங்கள் சில விடயங்களை அறிவு அதாவது எப்படி ஏற்படுகிறது என்ற விடயங்களுக்குள் அதை சிலவற்றை குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். இன்னும் மேலதிக விடயம் இருந்தால் இதற்குள் தாருங்கள். அதாவது நாங்கள் இந்த புற்றுநோய் வராமல் தடுக்க என்ன செய்யலாம்?
ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புகைப்பிடித்தல் மற்றது மது அருந்துதல். இதை விட இப்ப சாதாரண பெருமன் ஓடி இருக்குதல் அதாவது வந்து உங்களோட உடம்புன்ற நிறை வந்து நிறைய வந்து உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பாதுகாத்து வச்சிருக்கிறது. பெருமன் கூட கூட உங்களுக்கு வந்து புற்றுநோய் வர சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. பெருமனை நீங்கள் ஒரே அளவில் சுகமாக வச்சிருக்கணும் என்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் அறிந்தோனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உங்களோட பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் வந்து செய்யப்பட வேணும். இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து எல்லாருக்கும் பொதுவாக அமையாது. இது வந்து தனிப்பட்டவர்களுக்கு தனிப்பட்ட விஷயமாக தான் இதை நாங்கள் சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இல்லாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடற்பயிற்சி செய்ய இல்லாது, இப்போ அவைக்கு விருப்பமான மாதிரி என்றால் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் செய்கிற இதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ய மாட்டீங்க. ஆனபடியால் அந்த 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 முயற்சி வந்து உங்களுக்கு எப்பவும் உங்களுக்கு ஒரு உதவியே தராது. அதாவது வந்து சாப்பிடக்கில் வந்து இந்த மூன்று நேரம், அதாவது நாலு நேரம் வந்து நேரமும் ஒழுங்காக சாப்பிட்றோம், நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றோம், நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட வேண்டிய விஷயம் வந்து நல்ல விஷயம் சொன்னால், உங்களோட குடல்ந்த தொழிற்பாட்டுக்கு வந்து அந்த நாலு நேரம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது வந்து முக்கியமான விஷயம். என்றால் உங்களோட குடலில் இருக்கிற சில குளறுபாடுகள் வந்து நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு அது உதவி செய்யும். மற்ற வந்து நல்லா நீர் அருந்துறது, ஆக குளிரான நீர் அருந்தாம, அதாவது ஒரு ஓரளவுக்கு குறைஞ்ச குளிர்தன்மை உள்ள நீரை அருந்துற நேரம் கிட்டத்தட்ட 2 லிட்டர் ஒரு நாளைக்கு அருந்து மாதிரி என்ன சொல்லப்படுகிறது. அது அது மட்டும் அது ரெண்டும் இது ரெண்டும் வந்து உடல் இந்த அதாவது வந்து உணவு கால்வாய்ந்த தொழிற்பாடை சீராக கொண்டு போகிறதுக்கு வந்து உதவி செய்கிறது. இதை தவிர இந்த உடற்பயிற்சியில் வந்து ஒரு ஒரு கிழமைக்கு வந்து 150 நிமிஷம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது எதாகவும் இருக்கலாம், நீங்கள் வெளியில் நடந்து போகிறதா இருக்கலாம், அல்லது வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்வதாக இருக்கலாம். உங்களுக்கு விருப்பான உடற்பயிற்சியை வந்து நீங்கள் இந்த ஒரு கிழமையில் 150 செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பலன் ஒன்று அமையும். மற்றது இப்போ இன்னும் உடற்பயிற்சி குறையணும்னு சொன்னால் உங்களோட உடற்பயிற்சியை இன்னும் கூட்டிக்கொள்ளலாம். ஆனால் 150 நிமிஷம் வந்து பெரிய நேரம் இல்லை ஒரு கிழமைக்கு பார்த்தோம்னு சொன்னால். மற்றது சாப்பிட்ற சாப்பாடுகளையும் வந்து கவனம் செலுத்தணும். அந்த சாப்பாடில் வந்து இப்போ ஃபுல் கோன்னு சொல்கிறது, அதாவது வந்து சாப்பிட்ற அந்த அரிசியோ இல்லை கோதுமையோ வந்து ஃபுல் கோன்னு சொல்கிறது, மரக்கறிகள் பழங்கள் மற்றது கூட மீனை சாப்பிடும் மாதிரி சாப்பிட்றத மீன் சாப்பிட்றத வந்து கூட நல்லமன்னு சொல்லி கருதினோம். அதாவது பதப்படுத்தப்பட்ட சிவப்பு இறைச்சியை குறைக்குமாறும். மற்றது இதை தவிர நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்க்கிற சால்ட் உப்பு, அதே நேரம் வந்து ஃபேட் கொழுப்பு மற்றது சுகர் இதிலையும் குறைக்க சொல்லி, இதிலையும் குறைச்சால் இந்த புற்றுநோய் வர்றதை வந்து குறைக்கலாம்னு சொல்லி அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெயிலில் நிற்கிறது, அதாவது வெயிலில் போய் கண்ணீரில் நிற்கிறது வந்து அது பெருசாக எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, ஆசிய நாட்டாக்களுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இந்த மெலனோமா என்ற ஒரு தோலில் வர ஒரு புற்றுநோய். மற்றது வந்து இப்போ நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் அங்கே இருக்கிற அந்த ரசாயன பொருட்கள் அல்லது கதிர்வீச்சுக்கள் அதுகளுக்கு வந்து நாங்கள் அதோட நாங்கள் சம்மந்தப்பட்டவான அதோட சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கில் வந்து இப்போ அதுகளும் காரணமாக இருக்கிறது. அதாவது வந்து நாங்கள் தொடர்ந்து இப்போ வேலையில் வந்து தொடர்ந்து ஒரு கனாலம் வேலை செய்யக்கில் வந்து இப்போ கொஞ்சம் காலம் வேலை செய்யக்கில் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து கனாலம் வேலை செய்யக்கில் வந்து அது இந்த தாக்கங்கள் வந்து எங்களோட கிணங்களில் இருக்கிற எங்களோட பரம்பரைகள் டிஎன்ஏ வந்து மாற்றுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதால் நோய்கள் வர்றதுக்கு, அதால் புற்றுநோய் வர்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அப்படியே அந்தந்த தொழிலில் நீங்கள் வந்து அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். அது ஏற்கனவே அங்கே இருக்கும் சில உங்களுக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்கேற்ற உபகரணங்கள் இருக்கும், அது அதில் கவனத்தோடு பாவிக்கணும். அதை பாவிச்சு அந்த உங்களுக்கு ஏற்படுற அந்த உங்களுக்கு உடம்புக்கு வர பிரச்சனை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். உதாரணமாக வந்து எல்லா அநேகமான வீட்டில் வந்து ராடோன் என்ற ஒரு ஒரு வாய் இருக்கிறது. அது அந்த ராடோன் என்றது வந்து அதை அளந்து பார்க்கலாம், அதுக்கேற்ற கருவிகள் இருக்குது. இப்போ அதில் அளவு கூடிச்சுன்னு சொன்னால் அதுவும் ஒரு புற்றுநோய் உண்டாக்குறதுக்கு வந்து அதுக்கும் காரணம் இருக்குது. இங்கே நோவேயில் வந்து அந்த ராடோன் அளவை வந்து போய் அளந்து பார்த்து அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிற ஒரு 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 தொழிற்பாடு ஒன்று இங்கே இருக்குது. அது உங்களுக்கு ஒரு அறிகுறி தென்பட்டதுன்னு சொன்னால், இது புற்றுநோயாக இருக்கலாம் என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களே எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. எல்லாரும் அநேகமாக இப்போ கூகுள் பண்ணிடும், அப்போ அறிஞ்சு உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் உங்களோட மருத்துவரை அணுகி உங்களோட பிரச்சனைகளை கூறி அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிறதும் நல்ல. இவ்வளோ வெள்ளெண்ண செய்யலாமோ அவ்வளோ வெள்ளெண்ண செய்யலாம். சொன்னால் நேரத்துக்கே இந்த புற்றுநோயை கண்டுபிடித்தால் அதை வந்து அகற்றது, அதாவது வந்து அகற்ற மட்டும் இல்லை உங்களோட அந்த புற்றுநோயை வந்து முற்றிலுமே மாற்றி விடலாம். மாற்றி பழைய உங்களை வந்து முட்டாளையே மாத்தி விடலாம், வந்து
அன்றாட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம்.
சாதாரண
வாழ்க்கையை இதுல இன்னொரு முக்கிய விடயம், இந்த சிகிச்சை முறைகள். ஒரு எனக்கு ஒரு ஒரு மனிதனுக்கு கேன்சர் வந்துவிட்டால் அவருக்கான சிகிச்சை முறை, பலர் அதனால் மிகவும் பயப்படுகிறார்கள். இந்த முறைகளை பற்றி சுருக்க மாட்டாங்க.
அநேகமாக இப்ப இந்த புற்றுநோய் நிலைக்கில் வந்து அந்த புற்றுநோய்க்கு எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம் என்றதுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து ஒரு முடிவெடுப்பிடம், அதாவது வந்து அந்த புற்றுநோய் அந்த இடத்துல இருக்குதா, அதை விட்டு வெளியில வந்துட்டுதா, பக்கத்தில் இருக்கிற நிணநீர் கணக்கள் அதில் தாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அதை சேர்ந்த மெட்ட உறுப்புகள் தாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த அந்த புற்றுநோய் வந்து குருதிக்களாலையும் நிணநீர்களாலையும் வந்து தூர தூர இடங்களுக்கு போய்கிட்டிருக்கிறதா, அதாவது வந்து இப்போ நுரையீரலில் இருக்கிற ஒரு தொடங்கின ஒரு புற்றுநோய் வந்து சில நேரம் வந்து மூளையில் இருக்கலாம், அல்லது வந்து உள்ளதண்டில் இருக்கலாம். அப்போ இந்த புற்றுநோய் வந்து தொடங்கினது வந்து நுரையீரல் அல்ல, ஆனால் போய் இப்போ சேர்ந்திருக்க இடம் வந்து முள்ளந்தண்டும் மூளை இன்றைக்கில் வந்து இது பரவல் அடைஞ்சிட்டு. அப்போ இதுகள் எல்லாம் வந்து இப்போ சொல்கிறது ஸ்டேஜிங்னு சொல்கிறது, இந்த புற்றுநோயை வந்து எந்தெந்த எந்தெந்த தரத்தில் இருக்குது, முதலாவது பிரிக்கலாம், வெவ்வேறு முறைகள் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ முதலாம் அதாவது வந்து அந்த உறுப்பிலே இருந்துன்னு சொன்னால் நாங்கள் தரம் ஒன்றுன்னு சொல்லலாம், நிலநீருக்கு போயிட்டுன்னு சொன்னால் தரம் ரெண்டுன்னு சொல்லலாம், மற்ற இளையத்துக்கு போயிட்டுன்னு சொன்னால் தரம் மூணுன்னு சொல்லலாம், தூரத்துக்கு போயிட்டுன்னு சொன்னால் நாலுன்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்த தரத்தை வச்சு தான் அவைகள் வந்து உங்களுக்கு தர்ற மருத்துவத்தை அதாவது ட்ரீட்மெண்ட்டை வந்து முடிவெடுக்க போயிடும். அப்போ முதலாவது வந்து உங்களுக்கு அந்த அதாவது வந்து புற்றுநோய் இருக்கிற இடத்துல புற்றுநோய் இருக்கிற அந்த அந்த உறுப்பை வந்து அகற்றலாம்னு சொன்னால் அதை அகற்றிடும், அதை அகற்றி போட்டு அது பிரச்சனை இல்லை, அதுக்கு வேற ஒன்றும் வேற ஒரு ஒரு மருத்துவம் செய்ய தேவையில்லை. ஆனால் நிணநீர் கணக்கு போயிட்டுன்னு சொன்னால் அதையும் அகற்றணும், அதையும் அகற்றி போட்டு, ஆனால் சில நேரங்களில் இப்போ வெளியில் போனபடியா உறுப்பை விட்டு வெளியில் போனபடியா அதுக்கு இன்னொரு மருந்துடன் கொடுப்பினோம். என்னன்னு சொன்னால் அதை சொல்றது கீமோதெரப்பி அல்லது மருந்துகள் இருக்குது, அதாவது வந்து இந்த கிளங்களை அழிக்கிற மருந்துகள், புற்றுநோய் கிளங்களை அழிக்கிறதுக்கு பாவிக்கிற மருந்து. அந்த மருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு கிண தரம் பாவிக்கப்படும், மூணு தரம் நாலு தரம் அஞ்சு தரம் அது கேட்ட மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பாவிக்கப்படும். ஆனால் அந்த கீமோதெரப்பின்னு சொல்றது கிளங்களை அழிக்கிற அந்த அந்த மருந்து வந்து சில பாதிப்புகளை கொண்டு வரும், அதாவது அதால் வந்த பின் அதாவது விளைவுகள் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். அதால் இப்போ மயிர் கொட்டலாம், சரியான களைப்பு வரலாம், அதாவது வந்து சரியான சக்தி வர மாதிரி சாப்பிடலாம் தன்மை அப்படிக்கான பிரச்சனை வரும். ஆனால் அது கொஞ்சம் காலம் இல்லாமல் போயிடும், அது பிரச்சனை இல்லை. இதை தவிர சில நேரங்களில் வந்து ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து கதிர்வீச்சு, கதிர்வீச்சால் உங்களுக்கு மருந்து கொடுக்குறது. அப்போ அந்த கதிர்வீச்சுன்னு சொல்லிக்கல வந்து இப்போ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கலங்களை அழிக்கிறான், அதாவது வந்து இந்த புற்றுநோய் கலங்களை அழிக்கணும், அதே இதில் வந்து சாதாரண கலங்களையும் அழிக்கும், அழிக்கல வந்து அதால் உங்களுக்கு சில பக்க விளைவுகள் வரும், சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறது. அப்போ இதாவது மூன்று விதமான மருந்துகள் இருக்குது. இதை தவிர மார்பக புற்றுநோயில் வந்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ஹோமோன்ஸ் பாதிக்கிறது, ஹோமோனல் தெரப்பின்னு சொல்றது. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மூன்றும் பாவிச்சு அதுவும் சிலவளை பாவிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து பாய்ப்பிடும் அந்த மார்பக புற்றுநோய் இருக்கிற ஆட்கள். அப்போ இதுக்கு இதுக்கேற்ற சிகிச்சைன்னு சொல்லிக்கல வந்து இதுகள்லாம் சிகிச்சை, அதாவது அந்த புற்றுநோய் இருக்கிற உறுப்பை அகற்றுறது, கீமோதெரப்பின்னு சொல்கிறது, அந்த கலங்களை அழிக்கிற மருந்துகளை பாவிக்கிறது, அதில் வந்து நேர இரத்த குழாய்க்கலாம் அந்த இதில் செலுத்துறது அந்த மருந்துகளை, மற்றது வந்து ரேடியேஷன் தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சை, மற்றது வந்து ஹோமோன்ஸ் பாவிச்சு கடைசி சிகிச்சையாக அது அமையுது சில 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 புற்றுநோய்களுக்கு.
இறுதியாக நாலாந்த கேள்விக்குள்ள வருகின்றேன். ஒரு குடும்பத்திலே இவ்வாறான புற்றுநோய் போன்ற பெரிய ஒரு வருத்தம் வந்துவிட்டால் அவர்களுடைய மனநிலை மிகவும் பாதிப்படைகிறது. இவர்களுக்கு நீங்கள் என்ன கூறலாம் என்று நினைக்கிறீர்கள்?
ஆம், இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. புற்றுநோய் என்று சொல்லிக்கல உங்களுக்கு மனதிலே நீங்கள் முடிவெடுத்துருவீங்க இது எந்த இறுதி காலம் வந்துட்டேன்னு சொல்லி. அப்போ அது வந்து கவலையைத்தான் தரும். அதே நேரத்தில் வந்து உங்களை சுற்றி இருக்கிற உற்றார் உறவினரால் வந்து அவைக்கு இன்னும் கவலையை தரும். என்று சொன்னால் இது புற்றுநோய் என்று சொன்னால் உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு தான் உங்களில் வரும். ஆனால் வந்து இதில் வந்து வடிவா நீங்கள் சம்பந்தப்பட்டாக்களோட வடிவா கதைச்சு அவருக்கு அவர்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இதில் சில விஷயங்கள் வந்து எல்லோரையும் காய்க்க மாட்டணும் எல்லாரும். ஆனால் சில பேருக்கு வந்து அதை எப்படி காய்க்க விருப்பம் இருக்காது. சொந்த உறவினரோடையும் காய்க்க மாட்டணும், சில தங்களோட நண்பரோடையும் காய்க்க மாட்டணும். ஆனால் உங்களோட உறவு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட விஷயங்களையும் வெளியில் சொல்லுவீங்க. இப்போ அப்படி என்றைக்கில் வந்து அது ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா பாதிக்கப்பட்டால் வந்து அவர் பாதிக்கப்பட்டால் தான் அதை அதை முடிவெடுக்கணும். ஏன்னா இது அவர்கிட்ட புற்றுநோய், அவரோட சம்பந்தப்பட்ட அந்த புற்றுநோய், அவர் அதை யாரோட அதை பகிர விரும்புகிறாரோ அவர் தான் அதுக்கு அந்த முடிவெடுக்கணும். ஆனாலும் கூட இப்போ அவர்களும் வந்து அந்த நிலைமையில் எப்படி யோசிப்பினு சொல்லவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உறவினரோட இல்லை நம்மளோட அதை பகிரக்கில் வந்து அவைக்கு ஒரு 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 உதவி கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு ஒன்று வரும். அதாவது வந்து தானே முழுக்க அந்த முழு சுமையும் தானே சுமக்காமல் அதை வந்து பகிரக்கில் வந்து அவருக்கு அந்த சுமை வந்து குறைய இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே இடத்துல வந்து மற்றவர்களும் வந்து அவருக்கு வந்து அதுக்கு தேவையான உதவிகளையும் ஆதரவான வாழ்த்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அது வந்து கூட உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து இப்படி அதாவது மற்றவங்களோட ஆதரவு கிடைக்கல மற்றவரோட சேர்ந்திருக்கல வந்து அது உதவியாக இருக்கும் அந்த மனசிக்கில் குறைக்கிறதுக்கு. அதே நேரத்தில் வந்து மருந்துகளும் இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களை கூட இருக்கிற அந்த கவலையில வந்து குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஒரு மருந்து பாய்க்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. அப்படி உங்களுக்கு அது தேவையானதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மருத்துவரை நாடலாம். நாடி அதுக்கேற்ற சில மருந்துகளை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பாய்க்கலாம். மற்றது வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் இதை வந்து வெளியில் சொல்றது சொல்லாதது வந்து நான் திருப்பியும் ஆக்களை பொறுத்தது. வெளியில் சொல்ற வந்து உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். அது வந்து உங்களோட சுமையை குறைக்கும். உங்களோட அதாவது சுமையை குறைக்கல வந்து உங்களோட இப்போ உங்களோட உடம்பும் வந்து உடம்போட தொழிற்பாடு வந்து சிறப்பாக இருக்கு. நீங்கள் கவலைப்பாட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை கவலைப்பாட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு கேட்கல வந்து உங்களோட உடற்பாடு உடல் தொழிற்பாடு வந்து குறைய பார்க்கும். நீங்கள் வந்து உங்களோட மருத்துவரோட நீங்கள் கதைக்கலாம். உங்களுக்கு அப்படியான பேச்சல் இருக்குன்னு சொன்னால் மற்றது வந்து அப்படி இல்லாமல் உங்களுக்கு யாரோட கதைக்கணும்னு நீங்கள் நம்புறீங்களோ இல்லை விரும்புகிறீங்களோ அவங்களோட கதைச்சு உங்களோட சுமையை குறைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எல்லா புற்றுநோயும் இப்போ அநேகமான புற்றுநோய்கள் வந்து நீங்கள் மாற்றலாம். திரும்பி பழைய சாதாரண வாழ்க்கைக்குள்ள வரலாம். ஆனபடியால் அந்த 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 நம்பிக்கை இருக்கணும். உடம்புல அந்த மனதில் அந்த நம்பிக்கை இருக்கணும். மற்றது தொடர்ந்து சாதாரண வாழ்க்கையில் செய்த சாதாரண விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அது வந்து நேற்று சாப்பிடணும், வழியில் அங்கே நடந்து போகிறோம்டா அங்கே நடந்து போகணும், வேறு வேறு விஷயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரைனிங் சென்டரில் போய் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறேன்னு சொன்னால் அல்லது வந்து ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஹாபி ஆக்டிவிட்டிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அன்றைக்கில் வந்து உங்களுக்கு வந்து இந்த புற்றுநோயை பற்றியான நினைவுகள் வந்து தண்டவாட்டில் இல்லாமல் போயிடும். இப்போ அது வந்து முக்கியம் என்ன சொன்னால் அப்போ உங்களுக்கு உங்களோட உடம்புல வந்து அதால் வந்து உங்களோட சக்தி வந்து பாதுகாக்கப்படும். உங்களோட சக்தி வந்து உங்களோட புற்றுநோயை அதாவது புற்றுநோய்க்கு பிறகு என்ன நடக்கணும் உடம்புல நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை அந்த சக்தியை பாவிக்கலாம்.
வருத்தம் வந்தவர்கள், இந்த நோய் வந்தவர்கள் என்னால் இனி முடியாது என்ற நம்பிக்கையை, என்று ஒரு அந்த அவர்களுடைய அந்த நம்பிக்கையை தளர விடாமல் எழுந்து வரக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அவர்களிலும் இருக்கிறது, தனிய மருந்துகளில் மட்டுமல்ல அவர்களுடைய மனத்திட நிலையும் இருக்கிறது என்பதை இங்கு வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்டு கொண்டு, அதி முக்கியமான சிறந்த விடயங்கள், அடிப்படை விடயங்களை எல்லாவற்றையுமே இப்பொழுது எங்களுடைய கண்ணபிரான் அமிர்தலிங்கம் அவர்கள் இன்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். உறவுகளே, இந்த நிகழ்ச்சியூடாக நிச்சயம் உங்களுக்கு பல புதிய தகவல்கள் கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை, இன்று பல தகவல்களை தந்த வைத்தியர் கண்ணபிரான் அமிர்தலிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஜூலிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது தொடர்ந்து எங்கள் மக்களுக்கு போய் சேரணும் என்றது இந்த விருப்பம். தொடர்ந்து நாங்கள் இப்படியான முயற்சிகளை மேற்கொண்டு எங்கள் மக்களுக்கு இது போய் சேரணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்.
நன்றி, வணக்கம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவ ஆலோசனை. வழங்கியவர் மருத்துவர் கண்ணபிரான் அமிர்தலிங்கம்.